கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஆக தேவனுடைய சமூகத்தில் நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதமான வாய்ப்புக்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை நாம் ஏறெடுத்து நாம் கடந்து செல்லலாம். அப்ப சகோதரர் சொன்ன பிரகாரமாக பஸ்கா நாட்களினுடைய முக்கியத்துவம் நம்முடைய கருத்துல கொண்டு கடந்த 2 மாதங்களா நாம் இதை பார்க்காம இருந்தோம். ஆனா அதற்கு முன்பு நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய தயவான கிருபையினால 8 மாதங்களுக்கும் மேலாக நாம இந்த புது சிருஷ்டியின் வால்யூம் ஸ்டடிக்குள்ளாக தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். மீண்டும் இந்த நாள்ல கூட சகோதர சகோதரிகளே, 2 மாதங்களுக்கு பிறகு மேன்மேலும் நாம ஒரு புது சிருஷ்டியா பலப்படுவதற்கு ஏதுவா தேவன் இந்த வாய்ப்பின் மத்தியில நம் அனைவரையும் நினைத்து இன்னைக்கு நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நாம் தாழ்மையோடு நன்றிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். இப்போ மீண்டுமா நாம ஒரு புதிய பாடத்திற்குள்ள நாம கடந்து செல்கிறோம். நாம கடந்து செல்கிற பாடம் 8வது பாடம். ஆனா அதற்கு முன் நாம் 7 பாடங்கள் பார்த்திருக்கிறோம், ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் நாம் கேட்கிறோம். அப்போ ரொம்ப நாள் ஆயிருந்தனால நிறைய பாயிண்ட்ஸ் நமக்குள்ள மறந்திருக்கலாம். ஆனா நான் அந்த தலைப்பை சொல்லும் பொழுது நம்ம அந்த சில விஷயங்கள் நம்ம நினைவுல கொண்டு வரணும். அப்ப முதல் பாடம் நாம பார்த்தோம், ஆதியில, இன் த பிகினிங். அதுல என்னென்ன காரியங்கள் பார்த்தோம் என்று உங்களுக்கு நினைவு இருக்கா? புது சிருஷ்டி வால்யூம்ல சிருஷ்டிகள் பற்றி நாம் பார்த்தோம். முதலாவது பாடம் முழுவதும் அந்த சிருஷ்டிகள் பற்றி ரொம்ப அற்புதமா அவர் சொல்லியிருந்தார். அது நம் நினைவுல கொள்ளணும், மறந்துட வேண்டாம். அதை தொடர்ந்து புது சிருஷ்டி என்ற 2வது பாடத்திற்குள் நாம் கடந்து சென்றோம். அந்த அத்தியாயத்துல நம்ம பார்க்கும் போது எப்படி தேவன் அவருடைய எல்லா சிருஷ்டிகளிலும் இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு புது சிருஷ்டியாக இன்று நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். மற்ற சிருஷ்டிகள் எல்லாவற்றுக்கும் அதே சமயத்துல அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த ஒரு சிருஷ்டிக்கு என்ன ஒரு விசேஷம் பார்க்கும் பொழுது எல்லா வகையிலுமே இந்த புதிய சிருஷ்டி ஒரு முற்றிலும் வித்தியாசம் அதே சமயத்துல விசேஷமான ஒரு சிருஷ்டியா இருக்கிறது. இந்த ஒன்றுதான் அந்த 2வது பாடத்துல நம்ம பார்த்தோம், நினைவிருக்கும் உங்களுக்கு. அதை தொடர்ந்து நம்ம 3வது பாடம், புது சிருஷ்டியின் அழைப்பு, தி கால் ஆஃப் தி நியூ கிரியேஷன். அப்போ நாம் இன்னைக்கு புது சிருஷ்டியா பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த அழைப்பு எப்படிப்பட்ட தன்மை உடையது, இந்த அழைப்பினுடைய குணாதிசயங்கள் என்ன, எப்படி நாம் இந்த அழைப்புக்குள்ள நாம் தேவனால அழைத்து வரப்பட்டோம், இந்த காரியங்கள் குறித்து 3வது பாடத்தில் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியா 4வது பாடமா த நியூ கிரியேஷன் ப்ரீ டெஸ்டினேஷன், புதிய சிருஷ்டி, முன்குறிக்கப்பட்ட புது சிருஷ்டி. சோ இன்னைக்கு புது சிருஷ்டியா அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் உலக தோற்றத்துக்கு முன்னால் இருந்தே தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது எந்த அர்த்தத்துல முன்குறிக்கப்பட்டவர்கள், அதுதான் நம்ம அதுல பார்த்தோம். ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அந்த வசனம் பொதுவா எல்லோரும் லிட்டரலா எடுத்துட்டு அப்போ இவர்கள் தான் 144,000 பேர் என்று பேர் பேரா தேவன் முன்குறிச்சிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பது உண்டு. அப்போ அந்த ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த 4வது பாடத்துல பிரதர் ரசல் டீல் பண்ணியிருந்தார். முன்குறிக்கப்பட்ட புது சிருஷ்டிகள் என்று சொல்லும் போது எந்த வகையில நாம முன்குறிக்கப்பட்டவர்கள், சோ அந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கணும். 5வதா நம்ம பார்த்தோம், ஸ்பிரிச்சுவல் ஸ்டடியில இருந்துட்டு விசேஷமான ஒரு பகுதிக்குள் வந்தோம், புது சிருஷ்டியினுடைய அமைப்பு. அப்ப இப்படியாக புது சிருஷ்டி அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் ஒரு அமைப்பாக செயல்படுவது அவசியம். அப்படி இருக்கும் பொழுது அந்த புதிய சிருஷ்டியின் அமைப்புக்குள்ள நாம கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குமுறைகள், சட்ட திட்டங்கள், அந்த அமைப்புக்குள்ள தேவன் ஏற்படுத்துகிற ஸ்தானங்கள், பொறுப்புகள், கடமைகள், அந்த கடமைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள், அவங்களுக்கு இருக்க வேண்டிய குணலட்சணங்கள், அதே அதே சமயத்து அந்த அமைப்புக்குள்ள செயல்பட வேண்டிய விதங்கள், இதெல்லாம் குறித்து அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் தி நியூ கிரியேஷன்ல நாம பார்த்தோம், உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த அமைப்புக்குள்ள சில தவறுகள், சில பிழைகள், சில பலவீனங்கள் புது சிருஷ்டிகள் நடத்தும் பொழுது அந்த ஒழுங்கற்ற நிலைமைய எப்படி ஒரு முறையா நாம சீர்படுத்துவது, இந்த டிசிப்ளின் இன் தி எக்லீசியா நம்ம பார்த்தோம், ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இன் தி நியூ கிரியேஷன் பார்த்தோம். அதாவது புது சிருஷ்டியின் அமைப்புக்குள்ள கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகள், எப்படி ஒரு பிரதர் பலவீனம் ஆயிட்டு ஏதாவது குற்றம் செஞ்சுட்டா அவர்கிட்ட மற்ற சபை அங்கங்கள் எப்படி போய் அதை அப்ரோச் பண்ணணும், எந்த வகையில அவங்க அதை அவருக்கு எடுத்து சொல்லணும், எந்த வகையில சொன்னா அவர் மனம் திரும்புவதற்கு ஏதுவோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும், இல்ல ரொம்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய சில விஷயங்கள், ஏன்னா அன்றாட வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும். ஒருத்தருடைய பலவீனங்கள் இன்னொருத்தருக்கு இடறதெல்லாம் இருக்கலாம், சபைக்கே இடறதெல்லாம் இருக்கலாம். அப்ப எப்படி நம்ம டீல் பண்றோம்? இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த 6வது பாடத்துல நம்ம பார்த்தோம். கடைசியா 7வது பாடமா புது சிருஷ்டியின் பிரமாணம் பார்த்தோம், தி லா ஆஃப் தி நியூ கிரியேஷன். அதுல பார்த்த பாயிண்ட்ஸ் நீங்க சொல்ல முடியுமா? ஏன்னா கடைசியா பார்த்த பாயிண்ட்ஸ். அப்போ ஆதாமுக்கு தேவன் ஒரு பிரமாணம் கொடுத்திருந்தார், அவர் மூலம் ஒட்டுமொத்த சந்ததியுமே அந்த பிரமாணத்துக்குள் இருந்தவங்களா இருந்தாங்க. அந்த பிரமாணத்தை ஆதாம் மீறினார், அதற்குரிய தண்டனையை பெற்றார். அப்ப எல்லாரும் தண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது நம்மளுக்குன்னு தேவன் வேற எந்த சட்டமும் கொடுக்க முடியாது, அவர் கொடுக்கல. அப்படி இருந்தாலும் விசேஷமா ஒரு ஜனம் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தம்முடைய பிரமாணங்களை விசேஷமான முறையில நியாய பிரமாணங்களின் மூலம் கொடுத்தார். இப்படி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு ஒரு பிரமாணத்துக்கு ஒரு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சுவிசேஷத்துல இருக்கோம், புது சிருஷ்டிகளா இருக்கோம், நமக்கு என்ன பிரமாணம் அப்படித்தான் சப்ஜெக்ட் வந்துச்சு. வரும் பொழுது அதனுடைய முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நமக்கு என்ன பிரமாணம்? நமக்கு பிரமாணமே இல்லை இல்லைங்களா, முற்றிலும் சுயாதீனம் சுதந்திரம். ஆனா விசேஷம் என்னன்னா பிரமாணமே இல்லைன்னு சொன்னாலும் நம்மையும் ஆளக்கூடிய ஒரு பிரமாணம் இருக்குது. இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இல்லாத மாதிரி இருக்குது, அன்பின் பிரமாணம். அப்படித்தான் நம்ம முடிச்சோம் 7வது பாடம். இன்னைக்கு மறுபடியும் தேவனுடைய கிருபையில 8வது பாடத்திற்குள்ள நாம் நுழையிறோம் சகோதர சகோதரிகளை. இந்த 8வது பாடம் தி ரெஸ்ட் ஆர் சபாத் ஆஃப் தி நியூ கிரியேஷன், புதிய சிருஷ்டியின் ஓய்வு அல்லது இலைப்பாறுதல், இதை குறிச்சு நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த அத்தியாயத்துல என்ன காரியங்கள் பேசுறார், எந்த காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார், எந்த காரியங்களை நமக்கு விளக்குகிறார்? நமக்கு தெரியும் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இந்த ஓய்வு நாளை குறிச்சு பல்வேறு கருத்துகள் அவங்களுக்கு மத்தியில் இருக்கு. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரியான விதத்துல அதை கடைபிடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, ஓய்வு நாள்னா எது சொல்றாங்க? ஓய்வு நாள்னா ஞாயிற்றுக்கிழமை, இன்னொருத்தர் சனிக்கிழமை. இது நம்ம சும்மா கேஷுவலா சொல்றது, ஆனா எப்படி ரொம்ப ஷார்ப்பா சொல்றது அப்படின்னா, ஒரு வகுப்பார் எப்படி சொல்றாங்கன்னா ஓய்வு நாள்னா அது வாரத்தின் 7வது நாள். இன்னொரு சாரார் சொல்றாங்க இல்ல அது வாரத்தின் முதல் நாள். புரியுதுங்களா? வாரத்தின் 7வது நாள் என்ன கிழமை? சனிக்கிழமை. வாரத்தின் முதல் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு இந்த ரெண்டு தான் ரெண்டு விதமான வகுப்பார் இருக்கிறாங்க. ஓய்வு நாள் கடைபிடிக்கணும் நாம. சரி, எதை கடைபிடிக்கிறது? ஒருத்தர் சொல்றாங்க வாரத்தின் 7வது நாள். எப்படி? யூதர்களுடைய முறைப்படி. அப்போ இது வருது, சனிக்கிழமை தான் நமக்கு ஓய்வு நாள். ரொம்ப வைராக்கியம் அதற்காக இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க, நிறைய செய்வாங்க. ஆனா சிலர் மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்கிறாங்க, பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாள் இருக்கு நமக்கு, ஆனா அது சனிக்கிழமை இல்லை, அதாவது 7வது நாள் இல்ல, வாரத்தினுடைய 1வது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை. அதுதான் இன்னைக்கு பரவலாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற கான்செப்ட். அப்படி இருக்கும் போது தான் புது சிஸ்டம் இருக்கும் பொழுது உண்மையிலே நமக்கு எது ஓய்வு, அதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்கிறோம். அப்போ இந்த கோணத்துல இந்த விஷயங்களை நாம தியானிக்கும் பொழுது பிரதர் ரசல் இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் தெளிவாக ஆரம்பிக்கிறார். முந்தைய பாடத்தில் தான் நம்ம பார்த்தோம், நம்மை கட்டுப்படுத்த நம்மளை ஆண்டு கொள்ள பிரமாணம் என்று சொல்லி தேவன் எந்த ஒரு காரியமும் வைக்கவில்லை. புது சிருஷ்டிகளா நாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்ம எந்த ஒரு பிரமாணமும் ஆளுகை செய்வதில்லை. அதாவது எந்த ஒரு சட்ட திட்டத்துக்குள்ளேயும் நம்மளை அனுமதிச்சு நீங்கள் இப்படித்தான் அனுசரிக்கணும், இதையத்தான் அனுசரிக்கணும்னு சொல்லி எந்த பிரமாணமே நம்ம மேல இல்லை. புது சிருஷ்டிகளா இருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கூட்டப்பட்டவர்களா இருக்கும் போது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நியாய பிரமாணத்துக்குள்ள அவங்க அடிமைகளா இல்லை. இந்த நியாய பிரமாணம் எதற்காக கூட்டப்பட்டுச்சு நாம பார்க்கிற வசனங்கள்ல பார்க்கும் போது அக்கிரமங்களின் நிமித்தம் கூட்டப்பட்டுச்சு. இந்த நியாய பிரமாணத்துக்கு புது சிருஷ்டிகள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அதற்குள்ள அவங்க வருவதே இல்லை. இதுதான் புது சிருஷ்டிக்கு. இப்ப இப்படியே ஆன்சர் முடிஞ்சு போச்சுங்களா பதில்? புது சிருஷ்டிக்கு ஓய்வு எதுன்னு வரும் பொழுது நமக்கு அந்த நியாய பிரமாணத்துல சொல்ற 7வது நாள் ஓய்வு கூட இல்ல. ஏன் அப்படின்னு சொல்றோம்? அது நியாய பிரமாணம், அதுக்கும் புது சிருஷ்டிக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப அந்த வகையில சொல்லும் பொழுது நமக்கு பதில் முதல் விஷயத்திலேயே அவர் சொல்லிடுறார். அப்படி ஒரு நாள் தான் நமக்கு புது ஒரு ஓய்வு நாள் என்று சொல்லி அதை அனுசரிக்கிறதுக்கு நாம எந்த ஒரு பிரமாணத்துக்குள்ளேயும் இல்லை என்று சொல்லும் போது இது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் என்று நாம் புரிஞ்சு கொள்கிறோம். அப்படின்னா நமக்கு அந்த ஓய்வு நாள் அப்படிங்கிற அனுசரிப்பு அந்த முறைகள் எல்லாம் எதுவுமே தேவன் வைக்கல. கிறிஸ்துவுக்கு நாம முழு சுதந்திரங்கள் சுயாதீனர்களா அங்க நாம இருக்கிறோம். அப்படி சொல்லும் போது கூட தான் சில கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள வரும். அப்போ கர்த்தர் இயேசு கூட ஒரு புது சிருஷ்டி. ஆனா நம்ம சுவிசேஷங்கள்ல பார்க்கிறோம் அவர் ரொம்ப கரெக்டா சிலுவையில அறையப்படும் வரைக்கும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டபடி அந்த ஏழாவது நாள் ஓய்வு நாள் அவர் என்ன பண்ணார், அனுசரிச்சார். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துல சொல்லியிருக்கிறபடி அவர் அனுசரிச்சார். ஆனா பரிசேயர் மற்றும் சதுசேயருடைய குழப்பமான பிரமாணத்தின்படி அனுசரிக்கல. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க கதறு கூட அறுக்க கூடாது, ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணுவாங்க, மிகைப்படுத்தி நியாயப்பிரமாணத்தையே ரொம்ப கஷ்டமானதாக்குவாங்க. அதன்படி கர்த்தர் இயேசு பின்பற்றல, ஆனா பின்பற்றினார், கடைபிடித்தார், நிறைவேற்றினார். எவ்விதத்துல மோசே கிட்ட தேவன் அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்திருந்தாதோ அதன்படி கடவுள் நிறைவேற்றி. சரி, அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு புது சிருஷ்டியா இருந்தோம், அவரு என் நியாய பிரமாணத்தின்படி அந்த ஓய்வுனால ஆசரிச்சார் அனுசரிச்சார். அப்படி பார்க்கும் போது நமக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன, என்னவா இருக்கும், கரெக்ட், அவர் ஒரு நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவரா, ஒரு யூதரா, மாம்சத்தின்படி பிறந்தார். அப்ப அவருக்கு என்ன நியமிக்கப்பட்டிருந்துச்சு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, மாம்சத்துல யூதரா இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பா எதை நிறைவேற்றி ஆகணும், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி ஆகணும். ஏன் நிறைவேற்றி ஆகணும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஏதாவது கிளிக் ஆகுதுங்களா, ஏன் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா, நிறைவேற்றுவதன் மூலம் தான் நியாய பிரமாணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்போ கண்டிப்பா அவர் ஒரு புது சிஷ்யா இருந்தாலும் கூட மாம்சத்தின்படி ஒரு இஸ்ரேலரா, ஒரு யூதரா வரும் பொழுது, நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவரா வரும் பொழுது அவர் மேல நியமிக்கப்பட்டிருந்துச்சு. அவர் அதை நிறைவேற்றணும், அதன் மூலம் அதைய முடிச்சு வைக்கணும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா கூட சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு யூதர்களை பற்றி நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு இருக்க யூதர்களுடைய நிலைமை என்ன, இந்த பிரமாணம் அந்த யூதர்களுக்கு சம்பந்தம் என்ன சொல்லும் போது, இன்னைக்கு இருக்கிற யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் இந்த பிரமாணத்தின் பிடியிலிருந்து என்ன பண்ண முடியாது, விடுவிக்கப்பட முடியாது. மாறாக அவங்க விடுவிக்கப்படணும்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வழி தான், அது என்னன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பலி ஏற்றுக்கொள்ளணும். பலியின் மூலம் அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து வைத்தார்னு விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிச்சாங்கன்னா அப்படிப்பட்ட யூதர்கள் இனிமேல் நியாய பிரமாணத்துக்கு அவங்க அடிமைகள் அல்ல. ஆனா அதை விசுவாசிக்காதவங்க சொல்ல முடியாது, அவங்க விடுதலை ஆகல, அந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாகவே இருக்கிறாங்க. புது சிருஷ்டியின் நிலைமை நியாய பிரமாணத்துக்கும் புது சிருஷ்டிக்கும், நியாய பிரமாணத்துல ஓய்வு நாளுக்கும் புது சிருஷ்டிக்கும் அந்த நிலைமையை பற்றி பேசுறோம். நெக்ஸ்ட் யூதர்கள் நிலை பற்றி நாம் அங்க பேசுறோம். யூதர்கள் நிலை பற்றி பேசும்போது இதை சொன்ன கருத்தை நீங்க வசனத்துல வாசிக்கலாம், ரோமர் 10:4. ஆமா, கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இதைய விசுவாசிக்கணும், அவர்கள் அந்த நியாய பிரமாணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். அப்ப யூத ஜனங்கள் இதை விசுவாசிக்கிற வரைக்கும் அவர்கள் விடுவிக்கப்பட மாட்டார்கள். அப்ப புது சிருஷ்டி நிலை பார்க்கிறோம், யூதர்களுடைய நிலை பார்க்கிறோம், புறஜாதிகளுடைய நிலைமை என்ன இல்லைங்களா. அப்ப புறஜாதிகளுக்கு நியாய பிரமாணத்துக்கு என்ன சம்பந்தம், அவங்க அதுக்கு கட்டப்பட்டிருக்காங்களா, அவங்க எப்படி விடுவிக்கணும் அப்படி நம்ம பார்க்க பொழுது ரொம்ப சிம்பிள். புறஜாதிகள் எப்போ எப்பயுமே இல்லைங்களா நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்தாங்களானா, இல்லவே இல்ல. புறஜாதிகளுக்கு நியாய பிரமாணத்துக்கு சம்பந்தம் இல்ல. அப்போ அதனால அவங்க கட்டப்படாது இருக்கும் பொழுது அவங்களை விடுவிக்க வேண்டும்ங்கிற அவசியமும் நமக்கு அங்க இல்ல. ரொம்ப சிம்பிள். இப்ப புறஜாதிகளுக்கு நியாய பிரமாணத்துக்கு சம்பந்தம் இல்ல, அவங்களுக்கு அந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிற ஓய்வு நாளுக்கு கூட சம்பந்தம் இல்லை, அவங்க ரொம்ப சுயாதீனமா அங்க இருக்கிறாங்க நம்ம பார்க்கணும். சரி, இப்படி இருக்கும் பொழுது நமக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு ஒரு புது சிருஷ்டியா, ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா, அது மாத்திரமல்ல உயிர்த்தெழுந்த பொழுது ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவரா, ஆபிரகாமினுடைய சந்ததியா அவர் இருக்கும் போது, இப்போ அவருக்குள்ள கூட்டி சேர்க்கப்படுகிற ஒரு ஒரு யூதர், அதே சமயத்துல ஒரு ஒரு புறஜாதி, இவர்கள் எல்லோரும் அவரை போலவே ஒரு புது சிருஷ்டியா அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை பண்ணக்கூடியவங்களா தேவனால எண்ணப்படுகிறாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, மாம்சத்தின்படி ஒருவேளை இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க அதற்கு உட்படணுங்கிறதெல்லாம் எதுவுமே அங்க நியமிக்கப்படவில்லை. கரெக்ட், நம்முடைய தலை நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நடந்தார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ஆனா அவர் கூட மரிச்சதுக்கு அப்புறம் அவருக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு எந்த சம்பந்தமே அவர் இல்லை. இன்னைக்கு அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்களா, அது புறஜாதியா இருந்தாலும் சரி யூதரா இருந்தாலும் சரி, அவர்கள் கூட நியாயப்பிரமாணத்துக்கு இப்ப அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இவர்களுக்கு கூட புது சிருஷ்டியா, முற்றிலும் நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு இருந்து பிரிக்கப்பட்டவங்களா, ஆபிரகாம் உடன்படிக்கைக்கு சொந்தமான ஆபிரகாமின் சந்ததியாக அங்க இருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தேவனுடைய திட்டத்துல பேசிட்டே வரார். சரி, இனிமேல் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அங்க போவோம். அப்போ இங்க சொல்றார், சோ இந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவனுடைய திட்டத்துல தான் நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாணம், இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படுற வரைக்கும் நியாயப்பிரமாணம், ஆனா அவர் மரிச்சதுக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் யுகம் முடிஞ்சு போச்சு, ஒரு கிருபையின் யுகம் ஆரம்பிக்குது, ஒரு யுக மாற்றம் நடக்குது தேவனுடைய திட்டத்துல. அந்த யுகத்துக்கும் இந்த யுகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அது ஒரு அடிமைத்தனமான ஒரு யுகம்னா இது முற்றிலும் சுயாதீனம் நிறைந்த ஒரு யுகம், சரிங்களா? அப்போ இந்த ஒரு மாபெரும் மாற்றமே உணர்ந்து கொள்ளுது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அங்க கடைபிடிக்க வேண்டியதை இங்க கடைபிடிக்காம நாம இருக்க முடியும். ரெண்டு யுகத்தின் முக்கியத்துவம் அம்சங்கள் புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணத்தின் யுகம் எப்படி, அந்த யுகத்துல ஜனங்களை கட்டி ஆளும் போது இந்த நியாயப்பிரமாணம் எப்படி இருந்துச்சு, அதற்கு எப்படி அவங்க உட்பட்டவங்களா இருந்தாங்க, ஆனா யுகம் மாறும் போது சுவிசேஷ யுகம் எப்படி முற்றிலும் வேறுபட்டதா இருந்துச்சு, அது ஒரு கிருபையின் யுகம், அடிமைத்தனத்துக்குள்ள ஜனங்களை வைக்கல, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த யுக மாற்றம் பத்தி பேசும் போது இந்த யுக மாற்றங்கள் புரிஞ்சு கொள்ளாதனால்தான் சகோதர சகோதரிகளை இன்னைக்கு கூட ஜனங்களுக்குள்ள இந்த மாதிரி வேறு கருத்துக்கள், ஒருத்தர் சனிக்கிழமை தான் வைக்கணும், இன்னொருத்தர் ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கணும், அப்படி எல்லாம் சொல்லிட்டு அங்க இருக்கிறது வழக்கமாக அங்க இருக்கு. ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டம் இது வரைக்கும் நமக்கு தேவன் வெளிப்படுத்துற பிரகாரம் நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது அப்போ தேவையில்லாத குழப்பங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து அகன்றையோட நம்ம பார்க்கணும். ஆனா இந்த யுக மாற்றம் எவ்வளவு முக்கியம், அது எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படி நம்ம பார்க்கும் போது, இதை புரிஞ்சு கொள்றதுல அப்போஸ்தலர்களுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அப்போஸ்தலர்களுக்கே இந்த ஒரு யுகம் மாறுது, அப்ப சட்டத்திட்டங்கள் மாறுது, நம்முடைய நிலைமை மாறுது, இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ள அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் புறஜாதிக்கும் யூதர்களுக்கும் இடையில மத்தியில் இருந்த ஒரு சுவர், அந்த சுவரை தகர்த்து எரிந்துச்சு. இனிமேல் புறஜாதிகள் வந்து தீட்டுப்பட்டவர்கள என்ன படக்கூடாது, அவர்களும் யூதர்களை போலவே தேவனுக்கு ஒரே ஜனங்களா தான் இருக்கிறாங்க. இந்த விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கும் யூதர் அப்போஸ்தலர்களுக்கே ரொம்ப நாள் அங்க தேவைப்பட்டது நம்ம அங்க பார்க்கிறோம். இப்ப நம்ம முழுக்க தேவனுடைய கிருபையில் இருக்கிறோம், எல்லாருமே விசுவாசத்தின் மூலம் ஆபிரகாமின் சந்ததியா எண்ணப்படுகிறோம். இதுல புறஜாதி யூதருங்கிற ஒரு வேறுபாடு கிடையாது. அப்ப ஏற்பட்ட ஒரு கிருபையின் யுகமாகிய சுவிசேஷ யுகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இப்போ பழைய யூத யுகத்துக்குரிய சட்டத்திட்டங்கள் பிரமாணங்களை நாம நினைக்கவே கூடாது. இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதைய புரிஞ்சு கொண்டாதான் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா இதைய புரிஞ்சு கொண்டதுல அப்போஸ்தலர்களுக்கு நீண்ட நாட்களா அங்க ஒரு தாமதம் இருந்தது நம்ம கவனிக்கிறோம். எப்படின்னா அப்போஸ்தல் பவுல், அப்போஸ்தல் பேதுரு, மற்ற அப்போஸ்தலர்கள் நம்ம நிருபங்கள்ல பார்க்கும் போது அவர்கள் எல்லாம் ஒன்னா கூடி இந்த விஷயங்கள்ல நிதானிக்கும் போது அவங்க சொல்றாங்க, இப்ப புறஜாதிகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு, யூதர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை தேவன் புறஜாதிகளுக்கும் கொடுக்கிறார், ஏன்னா காலம் மாறிடுச்சு. இதெல்லாம் பேசுறாங்க, சாட்சியா பேசுறாங்க. பேசிட்டு கூட அதுக்கப்புறம் பேதுரு என்ன பண்றார் அப்படின்னா, புறஜாதிகளுக்கு மத்தியில சாப்பிட்டு இருக்கிறார். உடனே சில யூதர்கள் வர்றாங்க, புரிஞ்சுங்களா? வந்தவன அவர் என்ன பண்ணார் நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க முடிச்சுதான் இருக்கிறீங்க, நான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணார், புறஜாதிகளுக்கு மத்தியில பேதுரு சாப்பிட்டு இருக்கிறார், சில யூதர்கள் வரத பேதுரு பாக்குறார், உடனே ஒண்ணு பண்ணார். என்ன பண்ணார் அவர், உடனே இந்த யூதர்கள் நம்ம என்ன பண்ணிடுவாங்க, என்னடா அது போய் புறஜாதிக்கு மத்தியில் போய் நீ புடிச்சிட்டு இருக்கிறன்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, உடனே தன்னை அங்கிருந்துட்டு விலக்கிட்டு அங்க விலக்கி போறார் புறஜாதிகள். இது யார் பாத்துடுறா, நினைச்சு பாருங்க. அப்போஸ்தலர்கள் இவங்க தான் இந்த விஷயம் ரொம்ப புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இவங்க தான் ஜனங்களுக்கு நல்லா பிரசங்கம் பண்ணணும் அப்படி செஞ்சாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் கூட பேதுரு என்ன பண்றாரு, அதுல இருந்து முற்றிலும் அவர்னால விடுதலை ஆகும். புரியுதுங்களா நம்ம சொல்றது? அது புரிஞ்சு அதை பிரசங்கம் பண்ணி இருந்தாலும் கூட பிராக்டிக்கலா வரும்போது பிரேதருக்கு இன்னும் டவுட் இருக்குது. ஐயோ நம்ம புரஜாதி கிட்ட சேரலாமா வேணாமா நினைச்சு பார்க்க சொல்றாரு பிரதர் ரசூல். நினைச்சு பாருங்க, ரத்தத்துல இந்த நியாய பிரமாணம் எந்த அளவுக்கு ஊறி போயிருந்தா பேதருக்கும் இந்த மாதிரி பண்ணுவார். இவன் அப்போஸ்தலர்களுக்கே இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் போது அப்போ மற்ற யூதர்களுடைய நிலை நீங்க நீங்க இது ஒரு மிகப்பெரிய சோதனை சகோதர சகோதரர். நீங்க எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, அப்போஸ்தல் பவுல் சபைகளுக்கு எழுதின நிருபங்கள்ல நீங்க படிங்க, அவர் சில சமயத்துல கோபத்திலேயே திட்டுவார். யாரேனா யூதர்களா இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்களை. என்னன்னா அவங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய குழப்பம்னா, நாம ஓகே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சு, ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணுமா நடக்க கூடாதா? இதுல நிறைய கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன்லாம் ஜனங்களுக்குள்ள இருந்ததுங்கிறதுல எப்படி நம்ம காண்பிக்கிறோம்னு நல்லா யோசிச்சு பாருங்க. பேதுருக்கே டவுட் இருக்குது. அப்ப அப்போஸ்தல் பவுல் கடிஞ்சு கொண்டார் பேதுரு, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க சொல்றது ஒண்ணு, தேவன் சொல்றது ஒண்ணு, ஆனா நீங்க செய்யறது இன்னொன்னு. இன்னும் புறஜாதிகள் எப்படிதான் நீங்க பாக்குறீங்க, தீட்டு போட்டவங்கள நீங்க பாக்குறீங்க அப்படி சொல்லும் பொழுது அப்போ பேதுரு கூட உணர்ந்துட்டு பின்னால அதுல அந்த தவறுல இருந்து தன்னை திருத்தி கொண்டதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப பேதுரு அப்போஸ்தலனுக்கே இப்படி இருக்கும் பொழுது அவன் மற்ற யூதர்கள் பார்க்கும் போதுதான் நம்ம நிருபங்களை பார்க்கும் போது அவங்க சொல்றாங்க, நாங்க கிறிஸ்துவுக்கு வந்துட்டா கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் கூட சிலர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நியாய பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணி ஆகணும். அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் சபைக்குள்ள அப்படியே இருந்துச்சு. எதுக்கு பிரதர் ரசூல் சொல்றாங்கன்னா, இந்த ஒரு யுக மாற்றம், இந்த யுக மாற்றத்தில் இந்த நியாய பிரமாணத்துக்குள்ள அடிமைப்பட்டிருக்கிறது, இந்த விஷயம் எல்லாம் மாறி நம்ம ஒரு கிருபையின் யுகத்துக்குள்ள இருக்கிறோம், நமக்கு இந்த மாதிரி பிரமாணங்கள் எதுவும் நம்மளை கட்டி ஆடுறதுக்கு இல்ல. இந்த விஷயம் அப்போஸ்தலர்களே புரிஞ்சுக்கொள்ள கஷ்டப்பட்டாங்க. அப்போ மற்றவங்களுக்கும் அதே போலதான் அந்த கஷ்டங்கள் அங்க இருந்திருக்கும் என்று அங்க சொல்றது நாம பாக்குறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு நாம வரலாம். இப்போ இந்த ஏழாவது நாள் தான் ஓய்வு நாளா அனுசரிக்கப்படணும். அதாவது வாரத்தின் ஏழாவது நாள், அதாவது இன்னைக்கு வழக்கத்தின்படி சனிக்கிழமை. இப்ப செவன்த் அட்வென்டிஸ்ட், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்னதான் சொல்றாங்க பார்க்கிறோம், இதுதான் சொல்லுவோம். அப்ப இந்த கோட்பாடு எங்கிருந்து வருது, இந்த தவறான ஒரு கான்செப்ட், அது நம்ம பார்க்கணும். இது உண்மையா, இது சரியா, அது கூட நாம பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது இது கண்டிப்பா யூதர்களுடைய வழக்கத்திலிருந்து தான் வந்துச்சு. ஏன்னா யூதர்களுக்கு நியாய பிரமாணத்துல வாரத்துல ஒரு நாள் அவங்க என்ன பண்ணணும், ஓய்ந்திருக்கணும். அது கூட எந்த எத்தனாவது நாள் ஓய்ந்திருக்கணும், ஏழாவது நாள் ஓய்ந்திருக்கணும். அப்ப இந்த யூது வந்து யூதர்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம். எந்தெந்த யூதர்களுக்கு, இஸ்ரேலுக்குள்ளேயே இருந்த யூதர்களுக்கும் சரி, இஸ்ரேல் இருந்துட்டு சிதறி போன மற்ற யூதர்களுக்கும் சரி. ஆனா ஆரம்பத்துல தேவன் இந்த பிரமாணம் கொடுக்கும் போது எப்படி கொடுத்திருந்தா தெரியுங்களா, நீங்க ஏழாவது நாள் உங்களுக்கு என்ன நாள்னா அது ஒரு ஓய்வு நாள். அப்படின்னா அந்த நாள்ல நீங்க எந்த பிசினஸும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா போக போக இது யூதர்கள் எப்படி பழக்கப்படுத்தி கொண்டாங்கன்னா, அந்த நாள்ல நியாய பிரமாணத்தை வாசிக்கிறதுக்கு, வேத வசனங்கள் வாசிக்கிறதுக்கு, அதன்படி ஒருத்தர் ஒருத்தர் அறிவுறுத்தருக்கு இல்லைங்களா, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில ஈடுபடுவதற்கு சாதகமா அந்த ஏழாவது நாள்ல யூதர்கள் பயன்படுத்திட்டாங்க. இப்படித்தான் யூதர்கள் இருந்தாங்க. இது பாரம்பரியமாயிட்டு ரத்தத்துல ஊறிடுச்சு. அப்ப இவங்க எல்லாம் திவங்க முழுக்க சிதறடிக்கப்பட்டாங்க. போன யூதர்கள் அங்கே கூட என்ன பண்ணாங்க, இதையவே தான் கடைபிடிச்சாங்க. இந்த யூதர்கள் நிறைய பேரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு அவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஏழாவது நாளே என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா செலவு பண்ணாங்க. புரியுதுங்களா? அந்த ஓய்வு நாளையே ரொம்ப ஆவிக்குரிய விஷயத்துக்கு பயன்படுத்தி கொண்டாங்க. இப்படிதான், இதுதான் நேச்சுரலா நடந்த விஷயம். இப்போ அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க அந்த காலத்துல. இந்த அப்போஸ்தலர்கள் இஸ்ரேலை விட்டு வெளி தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சாட்சி கொடுக்கறதுக்கு கிளம்புவாங்க. போகும் போது இவங்கள் அந்த யாரத்தான் பார்த்தாங்கன்னா, ஏற்கனவே யூதரா இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான் அங்க பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மத்தியில இந்த சுவிசேஷத்துக்கான அருமையான சாட்சி அங்க கொடுக்கலாம். எப்படி இன்னைக்கு நாம பாக்குறோம் இல்லைங்களா, நம்ம டைரக்டா ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் பார்க்காம ஏற்கனவே கிறிஸ்டியன்ஸ் நம்ம பார்க்கிறோம். பார்த்து அப்ப அவங்க கிட்ட போய் ட்ரூத் கொடுக்குறோம். அதே போல அப்போஸ்தலர்கள் பாக்குறாங்க. அப்ப பார்க்கும் போது இந்த ஜனங்களை அப்போஸ்தலர்கள் சந்திச்சு சுவிசேஷத்தை சரியான முறையில அவங்களுக்கு உணர்த்துவதற்கு அப்போஸ்தலர்களுக்கு கூட எது வந்துட்டு சாதகமா பட்டுச்சுன்னா, அவங்க எந்த நாளில் அவங்களாக கூடி அவங்களா ஒரு ஆராதனை ஏறெடுத்திருந்தாங்களோ அந்த நாளையே யார் பயன்படுத்தினாங்க பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தினாங்க. என்ன நாள்? வாரத்தினுடைய ஏழாவது நாள். புரியுதுங்களா? ஆனா நாம இங்க வந்து நாம என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் அந்த ஏழாவது நாள் மாத்திரம் தான் போய் சொல்லனாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு கூடாது. சரிங்களா? அப்போஸ்தலர்கள் நமக்கு எப்பயும் தெரியும், தேவனுடைய வசனத்தின்படி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு எப்போதுமே தயார். கொஞ்சம் ஒரு மாதிரி டல் அடிக்கும் சப்ஜெக்ட், ஆனா நீங்க சீரியஸா கவனிக்கணும். சரிங்களா? ஏன்னா இது அந்த திட்டங்கள் எப்படி எல்லாம் வந்துச்சு நம்ம பார்க்க. அப்போ அதையவே அவங்க பிரயோஜனப்படுத்தி கொண்டிருந்தாங்க அந்த ஏழாவது நாள். ஆனா அதனால நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, பாருங்க அப்போஸ்தலர்களே அந்த ஏழாவது நாள்ல தான் போய் பிரசங்கிச்சிருக்கிறாங்க, அது எதுக்கு அறிகுறினா ஏழாவது நாள் தான் ஓய்வு நாள் அப்படித்தான் சிலர் சொல்லுவது வழக்கமாயிடுச்சு. ஆனா அப்படி இல்லை. இப்ப ஒருவேளை ஒன்னாவது நாள் அவங்க எல்லாம் கூடியிருந்தாங்கன்னு வைங்க, இல்லாட்டி மூணாவது நாள்ல கூடியிருந்தாங்கன்னு வைங்க, அப்போ சிலருக்கு எந்த நாள் தான் பயன்படுத்திருப்பாங்க? மூன்றாவது நாள் தான் பயன்படுத்திருப்பாங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை சிலுவையில வரைக்கும் நிறைவேற்றினார்னு சொன்ன அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லல தெரியுங்களா? அப்போ ஓய்வு நாள் கடைபிடிக்கிறதுக்கு இந்த நாள் தான் சரி, அந்த நாள் தப்புன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? எங்கேயுமே சொல்லவில்லை. அப்ப என்னன்னா, இது கேஷுவலா நமக்கு எங்க எது வசதியா இருக்கோ அதை தான் நம்ம அங்க கடைபிடிக்கணும். ஆனா ஏன் அப்போஸ்தலர்கள் ஏழாம் நாள்ல போய் அவங்க சொன்னாங்க அப்படின்னா, யூதர்களுக்கு அது வழக்கமா இருந்துச்சு, அந்த வழக்கம் இவங்களுக்கு சாதகமா இருந்துச்சு, அதையே அப்போஸ்தலர்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டாங்க. அதனால அப்போஸ்தலர்கள் போய் சொன்னனால அதுதான் ஓய்வு நாள் நம்ம இன்னைக்கு வாதம் செஞ்சோம்னா அது சரியான வாதமே அங்க கிடையாது. ஆனா அப்போஸ்தலர்கள் இந்த மாதிரி நாள் குறிச்சு பிரசங்கிக்கல. ஆனா என்ன பிரசங்கிச்சாங்கன்னா, ஒரு வசனம் படிங்க நீங்க, கொலோசியர்ல இரண்டாம் அதிகாரம் 16:17. பாருங்க, அப்போ ரொம்ப கிளியரா இந்த விஷயம் வந்துட்டு அப்போஸ்தலர்கள் அவருடைய சீஷர்களுக்கு கூட அவங்க தெளிவா போதிச்சாங்க. அதாவது இந்த நாள்ல தான் நீங்க ஓய்வு நாளா கடைபிடிக்கணும், அந்த நாளை கடைபிடிக்க கூடாது என்கிறத பத்தி எல்லாம் அவங்க பிரசங்க பண்ணாம, நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் கூட்டப்பட்டனால நீங்க எல்லோரும் புது சிஷ்டிகளா இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்குமே வந்துட்டு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, சுயாதீனம் பட்டவர்கள் இல்லைங்களா? இந்த விஷயம் சொன்னாங்க, அதுல அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அப்போ அந்த அப்போஸ்தலர்களும் சரி, அவங்களுக்கு பின்னால் அந்த சீஷர்களும் சரி, ரொம்ப கிளியரா உணர்ந்திருந்தாங்க. அந்த காலத்துல எந்த குழப்பமும் இல்லை. என்னன்னா, யூதர்களுடைய வழக்கத்தின்படி கடைபிடிக்கப்பட்ட ஓய்வு நாள், அதே சமயத்துல பண்டிகைகள் இல்லாட்டி இல்ல சில சம்பிரதாயங்கள், இதெல்லாமே ஒரு நிழல் தான். எதற்கான நிழல் அப்படின்னா, வரப்போற நற்காரியங்களுக்கான வெறும் நிழல் தான். ஒருவேளை அது யூதர்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு நிஜமான காரியமா இருக்கலாம், அவங்களுக்கு ஓய்வு நாள்லாம் விசேஷம். ஆனா இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு அது என்ன? அவங்க கடைபிடிச்ச ஓய்வு நாள் நிழல். கர்த்தர் இயேசுவின் 1000 வருட அரசாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நிழல். அங்கிருந்த பலிகள் அவங்களுக்கு அது பலிகள், ஆனா நமக்கு அது வெறும் நிழல். இந்த வித்தியாசம் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்? தெரியலனா தான் இன்னைக்கு நம்ம பேசுறோமே, இல்ல இல்ல சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஏன் அங்க பாருங்க, யூதர்கள் அதுதான் உடன் கடைபிடிச்சாங்க இப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா ஆதிகால சபையிலேயே இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் அதை பத்தி ரொம்ப பெருசா பேசல, ஆனா புது சிஷ்டிகள் சுயாதீனம் அதை வச்சுட்டு அவங்க சொன்னாங்க. அதனால நம்ம எதுக்குள்ளயும் கட்டுப்படல, அது கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த மாதிரியான கருத்துக்கள் ஜனங்களுக்குள்ள சில காரணங்களால அங்க பரம்பி இருந்தது தான் நம்ம அங்க பார்க்கிறோம். இப்படித்தான் அந்த வாரத்தினுடைய ஏழாவது நாள், அதாவது சனிக்கிழமை, அதுதான் ஓய்வு நாள், அதுதான் யூதன்படி ஆசரிக்க வேண்டிய விதம் என்று சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சுது. ஆனா அதுல நம்ம பாக்குறோம், கண்டிப்பா இப்ப சுவிசேஷ யுகத்துல நமக்கு எந்த பிரமாணமுமே இல்லை புது சிருஷ்டிகளுக்கு, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு. ஆனா யூதர்களுக்கு நடந்ததெல்லாம் அது வேறு ஒரு யுகத்துல, நியாய பிரமாண யுகத்துல நடந்தது. அதெல்லாம் ஒரு நிழலான விஷயங்கள். நம்ம இன்னைக்கு அதுக்கு அதுல இருந்து முற்றிலும் விடுவிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கும். அப்ப நம்ம அந்த பிரமாணங்களின்படி இன்னைக்கு ஏதாவது ஒரு நாளை குறிச்சிட்டு நம்ம அனுசரிக்கிறதுங்கிறது அது தவறு. அப்படி இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது எல்லாமே வேதத்தினுடைய ஆதாரம் இல்லாத ஒரு சுய கற்பனையான விஷயங்கள் என்று நம்ம பார்க்கணும். சரி, இப்போ வாரத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று கடைபிடிக்கிறோம், இது எப்படி வந்துச்சு? இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் என்னதான் கடைபிடிக்கிறாங்க? அதுதான் கடைபிடிக்கிறாங்க. சண்டே என்னது? ஹாலிடே இல்லைங்களா? அந்த நாள்ல தேவனுக்காக நம்ம செலவழிக்கணும். இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம். இது எப்படி வந்துச்சு? அப்ப இத பத்தி சொல்லும் போது அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ரோமன் கத்தோலிக்க சபை ஒரு ஏற்ற காலத்துல அவங்க சட்டத்திட்டமா கொண்டு வந்த விஷயம். அவங்க தான் ஏழாவது நாள்ல இருந்துட்டு ஓய்வு நாள்ல முதல் நாளுக்கு மாத்தி வச்சாங்க அப்படின்னு நம்புவது வழக்கமா இருக்கு. ஆனா அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை, நம்ம பார்ப்போம். ஆனா அது அவங்களுக்கு அதுக்கு ஆதாரமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டாண்டின் ராஜா காலத்துல எப்பன்னா கிபி 300 அதுக்கப்புறம் சரிங்களா, கண்டிப்பா அப்ப ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன சட்டம் போட்டாங்கன்னா, இப்போ ஏழாவது நாள் இல்ல ஒன்னாவது நாள தான் நீங்க ஓய்வு நாளா அனுசரிக்கணும்னு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா, ஏழாவது நாள்ல என்னென்னலாம் செஞ்சிட்டு இருந்தாங்களோ ஜனங்கள், அந்த நாள் அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே எதுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க, வாரத்தினுடைய முதல் நாளுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்ப வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள் மாத்திரம் ஆகல, அந்த நாளத்தான் ஆவிக்குரிய விஷயங்கள்ல கலந்துக்க வேண்டிய விசேஷங்கள் கூட அனுசரிக்கப்பட்டுச்சு. கண்டிப்பா இது கிபி 300 அப்புறம் கான்ஸ்டாண்டின் ராஜா காலத்துல இந்த மாதிரி ஒரு சட்டம் பிறந்தது உண்மை, அதன்படி அவங்க அமைச்சு கொண்டது உண்மை. அதற்கு பிற்பாடு அதைய எல்லா கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு வரைக்கும் அனுசரிச்சுட்டு இருக்கிறது கூட உண்மை. ஆனா இங்கதான் வாரத்தினுடைய முதல் நாள் ஓய்வு நாளுங்கிற விஷயம் ஆரம்பிச்சதுன்னு சொல்றதுல உண்மை இல்லை. ஏன்னா இது எங்க ஆரம்பிச்சது உண்மையிலே பார்க்கும் போது, அதாவது வாரத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா அனுசரிக்கிற விஷயம் எங்க ஆரம்பிச்சது நம்ம பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து மரிச்சு அவர் உயிர் திறந்தார் பாருங்க, 40 நாள் சீஷர்களுக்கு மத்தியில இருந்தார் பாருங்க, அந்த 40 நாள்ல ஆரம்பிச்சது இந்த ஒரு விஷயம். எப்படி ஆரம்பிச்சது நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து எந்த நாள்ல உயிர் தெழுந்தார், வாரத்தினுடைய முதலாவது நாள்ல தான் அவர் உயிர் தெழுந்தார். அப்ப அவர் உயிர் தெழும் போது அங்க ரெண்டு மரியாளுக்கும் அந்த வாரத்தின் முதல் நாள்ல தான் காட்சி அளித்தார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ ரெண்டு பேரு எம்மாஸ்க்கு போறாங்க, அவங்களுக்கு மத்தியில கூட என்ன பண்ணார், காட்சி அளிச்சு இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் விளக்கிட்டே வந்தார். அப்படின்னா அந்த சீஷர்களுக்கு அது வரைக்கும் விளங்காம இருந்த சத்திய உபதேசங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, விளக்கினார். எப்போ? வாரத்தின் முதல் நாள். ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. எம்மாவுஸ்க்கு போனாங்க, வீட்டுக்குள்ள போனாங்க, டைனிங் டேபிள் உட்காந்தாங்க, அப்பம் எடுத்தார், அப்பம் என்ன பண்ணார், டக்குன்னு பிட்டார். பிட்கும் போதுதான் சீஷர்களுக்கு என்னாச்சு, ஓ இவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார், மாபெரும் சத்தியம் அங்க வந்தாச்சு. நினைச்சு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். வசனம் நீங்க படிச்சீங்கன்னா லூக்கா 24:32 வசனம், அந்த வாரத்தின் முதல் நாள்ல அவர் உயிர் தெழுந்தது, உயிர் தெழுந்து சீஷர்களுக்கு காட்சி அளித்தது, அவங்க கிட்ட அவர் பேசின சத்தியங்கள், அவங்க மத்தியில அவர் செய்து காண்பிச்ச சில அடையாளங்கள், அப்பம் உடைக்கிறது, அப்பம் பிக்கிறது, இது எல்லாமே சீஷர்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவர் கணம், 2வது நாள் வெயிட் பண்ணாங்க, 3வது நாள் வெயிட் பண்ணாங்க, 4வது நாள் வெயிட் பண்ணாங்க, மறுபடியும் அவங்களுக்கு காட்சி அளிக்கல. 6வது நாள் ஆச்சு, 7வது நாள் ஆச்சு, ஒரு வாரமே முடிஞ்சிச்சு, அவர் மறுபடியும் அவங்களுக்கு காட்சி அளிக்கல. என்னடா போன வாரம் முதல் நாள் காட்சி அளிச்சாரு, இன்னும் இது வரைக்கும் காட்சி அளிக்கல, வருத்தத்துல இருந்தாங்க. அடுத்த வாரத்தின் முதல் நாள் வந்துச்சு, மறுபடியும் என்ன ஆனார், அவங்களுக்கு காட்சி அளித்தார். இப்படி இந்த 40 நாள்ல இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு காட்சி அளித்தது எல்லாமே எந்த நாளத்தான் வந்திருக்குது, வாரத்தின் முதல் நாள். அப்போ நேச்சுரலாக இயற்கையாவே சீஷர்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சுன்னா, அந்த 40 நாளுக்குள்ள இந்த 40 நாளுக்குள்ள எத்தனை வாரத்தின் முதல் நாள் வந்திருக்கணும் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 6 வந்திருக்கணும் இல்லைங்களா. அப்போ இந்த 6 வாரம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வாரத்துல முதல் நாள்ல ஒரு குஷி வந்துடும், ரொம்ப சந்தோஷம் வந்துடும். ஏன்னா எங்கேயாவது எப்படியாவது ஏதோ ஒரு ரூபத்துல கருத்துல என்ன பண்ணுவார், நமக்கு காட்சி அளிப்பார். அப்போ முதல் டைம் பேசின மாதிரி சில ட்ரூத் நமக்கு அவர் சொல்லி கொடுப்பார், சில விசேஷமான அடையாளங்கள் செஞ்சு காமிப்பார். இந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வந்தாச்சு. அப்ப வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டா, இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக எங்கெங்க இருக்கிற சீஷர்கள் என்ன ஆயிடுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே போன வாரம் முதல் நாள் என்ன நடந்துச்சு, இப்படித்தான் அப்பம் பிச்சு காமிச்சால் பிச்சுக்காங்க இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி தான் பேசினார் எல்லாம் அவங்க செய்வோம். அப்ப இது வாரத்துல முதல் நாள் முதல் நாள் அப்படிங்கும் போது சீஷர்கள் எல்லாம் கூடுவதும், அப்ப இயேசு கிறிஸ்து அந்த முதல் நாள் செஞ்ச விஷயங்களை செஞ்சுக்கிறது பேசிக்கிறது எல்லாம் அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சியா நடந்த சம்பவங்கள் ஆயிட்டு அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பதான் அவங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னா அவங்க ஒரு ஐக்கியம் வச்சுக்கிறதுக்கு. அப்படின்னாவே அந்த வாரத்தின் முதல் நாள் அந்த நாள் ஆயிடுச்சு. ஆனா இந்த இது குறிச்சு கூட நிறைய குழப்பம் இருக்கு. நாங்க ஒரு இடத்துல ஈரோட்டுல கிளாஸஸ் இருக்கும் போது ஒரு பிரதர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா, அந்த முதல் நாள்ல அப்பா பிட்டாங்க பாருங்க அதுதான் ராபோஜனம், அப்போ வாரத்தில் முதல் நாள் எல்லாம் நீங்க கூடலாம், முதல் நாள் கூட போதுல என்ன பண்ணிக்கலாம், நீங்க அப்பம் பிட்டுக்கலாம், அதனால்தான் நாங்க வாரம் வாரம் பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு கூட சில பாயிண்ட்ஸ் கிளியர் ஆகல. அவர் கூட போராடி இழுத்து அவரு கட்சியில போயிட்டார் இல்லைங்களா. ஆனா ரொம்ப கிளியர் இங்க பிரதர் அசல் ரொம்ப தெளிவா கொடுக்கிறார், அங்க அப்பம் பிட்டு கொண்டதெல்லாம் ராபோஜனமே இல்ல. அவங்க ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்தாங்க, ஏன்னா அது கர்த்தர் உயிர் தெழுந்த நாள். அவங்க அப்பம் பிட்டு கொண்டாங்க, ஏன் பிட்டு கொண்டாங்க, அவரு கூட என்னதான் பிட்டு கொண்டார், அவங்களுக்கு மத்தியில் எம்மாவுஸ்ல அப்பம் பிட்டுக்கொண்டா, ஏன்னா அப்பம் பிக்க ஏன் பிக்கிறாங்க, அப்பம் பிக்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய சத்தியம் பளிச்சுனாச்சு. என்ன அது, நம்ம கர்த்தர் உயிர் தெரிஞ்சுட்டா நமக்கு முன்னாடி உட்காந்து இருக்கிறார். சோ அது நினைவு கொள்றதுக்கு அவங்க அதிக அப்படியே செய்ய ஆரம்பிச்சாங்க. என்னன்னா அவங்களுக்கு கூடு போதெல்லாம் என்ன பண்ணாங்க, அப்பம் பிட்டுக்கொண்டாங்க. அதே சமயத்துல அந்த அப்பம் அவருடைய சரீரம் குறிக்கிறது இல்ல, மாறாக அவருடைய மரணத்தை குறிக்கிறதும் இல்ல, மாறாக அந்த நாள் எதை குறிக்கிறது, அவருடைய உயிர் தெழுதல குறிக்கிறது. ஆனா ராபோச்சனம் எதை குறிக்கிறது, அவருடைய மரணத்தை குறிக்கிறது. அங்க பிக்கிற அப்பம் எது கிடையாது, அவருடைய சரீரத்துக்கு அடையாளம். அதே சமயத்துல அங்க நம்ம பார்க்கிறோம் அங்க அப்பம் தான் பிட்டு பிட்டு கொண்டாங்கன்னு இருக்குதோ ஒளியோ அங்க பாத்திரத்தை பத்தி எங்கேயுமே சொல்லப்படல. ஆனா கர்த்தர் இயேசு நினைவு கூறும் போது கண்டிப்பா என்ன வரணும், அப்பமும் வரணும் திராட்சை ரசமும் வரணும். அப்ப இந்த வாரத்தின் முதல் நாள் அவங்களுக்கு ஒரு விசேஷமான நாள் ஆயிடுச்சு. அந்த நாளை ஒரு சபை ஐக்கியத்துக்காக கூடுகைக்காக பயன்படுத்திட்டாங்க. அப்ப அந்த பிரதர்லி லவ் சகோதர அன்பை பகிர்ந்து கொள்ளும் வகையில அப்பம் பிட்டு கொண்டாங்க. இது வாரம் வாரம் நடந்துச்சு, இது ராபோஜனம் கூட அங்க இல்ல. இப்படித்தான் அந்த வாரத்தின் முதல் நாள் விசேஷமான நாளா அங்க அனுசரிக்கப்பட ஆரம்பிச்சது. எப்பனா இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்து எழுந்த உடனே, சரிங்களா. அப்போ அங்க இருந்துட்டு தான் பின்னால வரும் பொழுது இது ரொம்ப விசேஷமான நாளா கடைபிடிக்கப்படுச்சு. அப்போ நாளாக 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 யூத வழக்கத்தின்படி வாரத்தின் ஏழாவது நாள் ஓய்வு நாள அனுசரிக்கப்படுறது அந்த அதனுடைய பாப்புலாரிட்டி இழந்து போச்சு. மாறாக வாரத்தின் முதல் நாள் வந்துட்டு விசேஷமான ஒரு ஓய்வு நாளா சபை கூடுதல் நாளா அங்க அனுசரிக்கப்படுறது மாறிடுச்சு. அது ஜனங்களுக்குள்ள பழக்கப்பட்டு அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது இதை வந்துட்டு கான்ஸ்டாண்டின் ராஜா மறுபடியும் ஏதோ சொல்லியிருக்கிறாரு, அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்படித்தான் அந்த வாரத்தின் முதல் நாள் கூட அங்க வந்தது பார்க்கும். ஆனா ரெண்டுலயுமே நமக்கு என்ன இல்ல சம்பந்தம் இல்ல, அது சனிக்கிழமையா இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி இதுதான் அனுசரிக்கணும் அதுதான் அனுசரிக்கணும், புது சிஸ்திக்கு எந்த சட்டமும் இல்லை. இவைகள் எல்லாம் என்ன அப்படின்னா இன்னைக்கு உலக ஜனங்களினுடைய வழக்கம் எங்கிருந்து வந்துச்சு, கண்டிப்பா யூதர்கள் கிட்ட இருந்து வந்துச்சு. எப்படி, யூதர்களுக்கு தான் தேவன் நியாய பிரமாணத்துல சொன்னாரு ஆறு நாள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஏழாவது நாள் என்ன பண்ணுங்க ஓய்ந்துருங்க, நீங்க மாத்திரம் இல்ல உங்களுடைய விலங்குகள் கூட ஓய்ந்திருக்கட்டும் சொன்னார். அது உலக ஜனங்கள் மற்றவங்க எல்லாருக்கும் பார்க்கும்போது எப்படி ஆயிடுச்சு, அது ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப அவங்க எல்லாம் கூட என்ன பண்ணாங்க, அவங்க அதைய ஏற்றுக்கொண்டாங்க. அதை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கிழமையில பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதுல எல்லாம் நம்ம நினைச்சு வாதம் பண்ணி ஆர்கியூ பண்ணி இதுதான் அதுதான் பேசுறதுக்கு எதுவுமே ஒரு புது சிஷ்டிக்கு இல்ல. புது சிஷ்டிக்கு ஏழு நாளுமே வேலை நாள் தான், ஏழு நாளுமே ஓய்வு நாள் தான். எதுல வேணா கூடிக்கலாம், எங்க வெப்ப வேணா தேவனுக்காக அங்க செய்யலாம், இது எந்த விஷயம். ஆனா இப்ப நடக்கிற விஷயம்ல உலகத்தின் ஜனங்களுக்குள்ள அங்க வந்துச்சு. அப்ப இது குறிச்ச இந்த புது சிஷ்டிக்கு இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய சுயாதீனம், சரிங்களா, இந்த நாட்கள் பற்றின விஷயங்கள், இந்த சத்தியங்கள் எல்லாம் தேவன் நம்ம பார்க்கிறோம். பெயர் கிறிஸ்தவர்களுக்கு அவர் மறைச்சுதான் வச்சிருக்கிறார், ஏன்னா புது சிருஷ்டிகளுக்கு தேவன் நியமிச்சத கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவங்க இருதயத்துல எதுவுமே நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவன் மற்றவங்க கிட்ட வெளிப்படையா சொல்றதே அங்க இல்ல, ரொம்ப ரகசியமா தான் இருக்கு. இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் ஞான ஸ்நானம் எடுத்தாலும் சரி ராபோஜனம் எடுத்தாலும் சரி எல்லாவற்றிலும் எப்படி ஒரு கள்ள உபதேசம் கள்ள போதனை ஒரு சரியில்லாத நிலைமையோ ஒரு இருளோ, அதே போல தான் இந்த விஷயத்துல அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு இருள் இருக்கு. ஆனா புது சிருஷ்டிகளுக்கு அப்படி இருக்க வேண்டும்ங்கிற அவசியமே இல்ல. ரொம்ப சிம்பிள், ஏன் அப்படின்னா இவங்களுக்கு மேல ஒரு பிரமாணமே இல்ல. அவர்கள் முழு சுதந்திரமா இருக்கிறாங்க, எல்லா நாளையுமே ஒரே மாதிரி அங்க பயன்படுத்துவதற்கு அங்க நம்ம பார்க்கணும். ஆனா இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, ஒரு பெரிய லாபம் இருக்கு. இந்த யூதர்களுடைய வழக்கத்தின்படி உலக ஜனங்கள் சனிக்கிழமையோ இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமையோ ஏதோ ஒரு நாள் கடைபிடிக்கிறாங்கல்ல, சரிங்களா? இதனால நமக்கு என்ன லாபம்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபம். இன்னைக்கு புது சிஷ்யா இருக்கிற நமக்கு இவர்களுடைய வழக்கத்தின் மூலம் ஒரு முழு நாள் எதுக்கு கிடைக்குது? தேவனுக்குன்னு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படின்னா, இப்ப ஒருவேளை ஜனங்கள் இல்லைங்களா, இந்த மாதிரி வழக்கம் மாத்திரம் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இல்லைன்னு வைங்க, ஏழு நாளும் என்ன நாள் தான்? யூதர்களுடைய வழக்கம் தான் என்னது? ஆறு நாள் வேலை, ஒரு நாள் அதைத்தான் இன்னைக்கு யார் காப்பி பண்ணிட்டு இருக்காங்க? உலக ஜனங்கள் எல்லாருக்கும். அதனால்தான் ஒண்ணு சனிக்கிழமை லீவா இருக்கு அல்லது ஞாயிற்றுக்கிழமை லீவா இருக்கு. இது இல்லைன்னா என்னாச்சு? ஏழு நாளும் வேலையாயிரும். ஏழு நாளும் வேலைன்னா நினைச்சு பாருங்க, புது சிஷ்யர்கள் நாம எப்போ கூடுறது, எப்போ ஃபாலோ அப் கிளாஸஸ் எடுக்கிறது, புரிதுங்களா? நமக்கு எதுவுமே இல்லை. தேவன் பாருங்க, நமக்கு ஒரு ஒரு ஏற்பாடுதான் பண்ணிருக்கிறார். இதுதான் நமக்கு லாபம். என்னன்னா, இந்த மாதிரி வழக்கம் உலக ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறது நமக்கு சாதகமாகத்தான் இருக்குது. ஒரு முழு நாள நாம தேவனுக்காக செலவு செய்யலாம், சரிங்களா? இது நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளலாம், சரிங்களா? இது மாதிரி ரெண்டு நாள் இருந்தா கூட நல்லதுதான், மூணு நாள் இருந்தா கூட நல்லதுதான். கடைசியா பிரதர் ரசன் போது அதான் சொல்றாரு, சில ஊர்ல சில தேசத்துல சில சட்டங்கள் இருக்கும், மூணு ஓய்வு நாள் நீங்க அங்க வந்துட்டு தயவு செஞ்சு அதுக்கு கீழ்படுங்க சொல்றாரு. ஏன்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அவங்க என்னமோ செய்யறாங்க, அதன் மூலம் நமக்கு என்ன, அதுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் வந்துட்டு அங்க இருக்குது. இதுதான் அங்க பிரதர் சொல்றது நம்ம பாக்குறோம். ஆனா இது வந்துட்டு இன்னும் கூட எப்படி சொல்றாரு அப்படின்னா, இது எப்படி நமக்கு நன்மை? ஆறு நாள் வேலை, ஒரு நாள் ஓய்வு, வேற எப்படி நமக்கு நல்லதுன்னு சொல்லும் போது, இது கண்டிப்பா யாருடைய திட்டம்? ஆறு நாள் வேலை செய்யணும், ஒரு நாள் ஓய்வு இருக்கணும்ங்கிறது தேவன் சொன்னது. அவர் நியாய பிரமாணத்துல சொன்னாரு இரண்டாவது பட்சம் இருக்கணும், இப்போதைக்கு இரண்டாவது பட்சமா இருக்கும். ஆனா அது யாருக்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அப்ப அதுல ஒரு நியாயம் இருக்குமா இல்லைங்களா? அதுல ஒரு நன்மை இருக்குமா இல்லையா? அது அப்ப கடைபிடிச்சாலும் சரி, இப்ப கடைபிடிச்சாலும் சரி, ஒரு நன்மை இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். எப்படி எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, பிரதர் ரசல் பாருங்க, இப்ப நியாய பிரமாணத்தை நம்ம அதன்படி நடக்கிறது இல்லை, நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நியாய பிரமாணத்துல ஒரு பிரமாணம் என்னன்னா, சில விலங்குகளை நீங்க என்ன பண்ண வேண்டாம், சாப்பிட வேண்டாம், லிஸ்ட் போடுங்க. அப்படி ஒரு லிஸ்ட் நமக்கு இல்லவே இல்லை சொல்லுவோம் இல்லைங்களா? நாம என்ன சாப்பிட கூடாது நியாயப்பிரமாணத்தின்படி? பன்றி சாப்பிடக்கூடாது, போர்க் முக்கியமா சாப்பிடக்கூடாது, முயல் சாப்பிடக்கூடாது நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனா இன்னைக்கு நாம சாப்பிடலாம் எல்லாம், சரிங்களா? சாப்பிட்டா தப்பு இல்லை, ஏன்னா நாம யூதர்கள் இல்ல, நம்ம மேல நியாயப்பிரமாணம் இல்ல, சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடுங்க, சரிங்களா? ஆனா என்ன யோசிக்கணும், நமக்கு இப்ப நியாயப்பிரமாணம் இல்ல, நாம யூதர்கள் இல்ல, அதுக்கு கீழ்படணுங்கிற அவசியம் இல்ல, ஆனா கீழ்பட்டா ஒரு நன்மை இருக்கும். ஏன் இது சட்டம் யார் கொடுத்தா? ஏதோ ஒரு காரணத்தினால தானே கொடுத்தாரு, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். உதாரணத்துக்கு ஏன் இந்த மாதிரி சட்டம் கொடுக்கிறார் தேவன்னா, அது ஏதோ அந்த விலங்குகளினுடைய இறைச்சி நமக்கு ஏதோ ஒரு வகையில தீமை விளைவிக்கும், அதனால வேண்டாப்பா அப்படிங்கறத அவர் என்ன பண்றாரு, நியாயப்பிரமாணத்துல கொடுக்கிறாரு நமக்கு. அது பிராக்டிக்கலா கூட நம்ம இன்னைக்கு இன்னைக்கு போர்க்கு பன்றி பன்றி இறைச்சி அது நம்ம பார்க்கிறோம், ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சி, சரிங்களா? ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி இறைச்சியிலேயே. ஆனா அது வந்து நல்லா வேக வைக்காம சாப்பிட்டோம் அப்படின்னா சிம்பிள் பிரெயின் ஃபீவர் வரும், மூல காய்ச்சல் வரும். சோ அது சாப்பிடும் பொழுதே ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாருமே சொல்லித்தான் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனா ரொம்ப நல்லது, வெளிநாட்டுல நல்லா ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா சிந்திக்கிறோம், பாருங்க அப்ப கர்த்தர் ஏன் சொன்னாரு, இப்ப நமக்கு புரியுது, புரியுதுங்களா? அப்போ அது மாதிரி எப்படின்னா, நியாயப்பிரமாணத்துக்கு தேவன் கொடுத்தது தான், நம்ம நியாயப்பிரமாணத்துக்குள்ள இப்ப இல்ல, ஆனாலும் கூட அதை நம்ம கீழ்படிஞ்சோம்னா ஏதோ ஒரு நன்மை அங்க இருக்குது இல்லைங்களா? அது போலதான் இந்த ஓய்வு நாள் கூட. இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணம் நமக்கு மேல இல்ல, நம்ம முற்றிலும் சுயாதீனம் தான். ஆனாலும் கூட அந்த வழக்கத்தின்படி இன்னைக்கு ஜனங்கள் என்ன கடைபிடிக்கிறாங்க, ஆறு நாள் வேலை, ஒரு நாள் ஓய்வு. அதை நம்ம கடைபிடிக்கிறது கூட நமக்கு என்னதான், ரொம்ப ரொம்ப நன்மையாகவே தான் இருக்குது சொல்லிட்டு. எப்படி நன்மையா இருக்குதுன்னா, அவர் சொல்றார் கண்டிப்பா ஆறு நாள் தொடர்ந்து வேலை செய்யும் போது நம்முடைய சரீரத்துக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் வேணும், ஒரு ரெக்ரியேஷன் ஒரு வேணும், அதாவது ஒரு அது புத்துணர் என்ன சொல்லலாம், நம்ம புதுப்பித்துக் கொள்றதுக்கு ஒரு நாள் வேணும். நமக்கு மாத்திரமல்ல மிருக ஜீவன்களுக்கும் கூடத்தான், மிருக ஜீவன்களுக்கும் கூட இல்ல சொல்றாரு, மெஷின்ஸுக்கும் வேணும்னு சொல்றாரு. இப்ப நம்ம சொல்லுவோம் கால் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லி, நம்ம அது மாதிரி கால் வீங்கி போன மெஷின் சொல்ல முடியுமா? வேலை நிறைய செஞ்சு அந்த மெஷினுடைய காலு வினாச்சு வீங்கிடுச்சு இல்லாட்டி சுளுக்கிடுச்சு நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா மெஷினுக்கு அதெல்லாம் ஆகாது. அப்ப கண்டிப்பா யாருக்கு தான் ரெஸ்ட் வேணும்? மனுஷங்களுக்கு வேணும், மிருகத்துக்கு வேணும். ஆனா மெஷினுக்கு வேணுமான்னு நம்ம கேட்கலாம், ஆனா மெஷின் பார்வையில போய் பார்க்கும் போது என்ஜினியர்ஸனுடைய கருத்துக்கள் சொல்ல போது அதுக்கும் கால் வீங்கும் சொல்றாங்க, சரிங்களா? அதுக்கும் கால் வீங்கும். எப்படின்னா மெஷின்ஸ் எல்லாம் ரொம்ப சயின்டிபிக்கா பேசுறது பேசுறாரு. அப்ப பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஈவன் மெஷினுக்கே நீங்க ஆறு நாளுக்கு ஒரு நாள் லீவ் விடுறது ரொம்ப நல்லது சொல்றாரு. புது மெஷின் வாங்கி அப்படியே ஃபுல்லா ஓட்டிட்டு இருந்தா ரெஸ்டே இல்லாம தப்புன்னு வெடிச்சிடும் சொல்றாரு. வெடிச்சுன்னா அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு, அதாவது எப்படி சிம்பிளா சொல்றாருன்னா, அதற்குள் இருக்கிற அந்த மூலக்கூறுகள் இருக்கு பாத்தீங்களா, எலிமெண்ட்ஸ் மாலிக்யூல் சொல்லுவோம், ஒரு ஒரு அணுவும் எப்படி இரும்பு இவ்வளவு கெட்டியா இருக்குது அப்படின்னா, இரும்புக்குள்ள இருக்கிற ரெண்டு அணு எடுத்தீங்க வைங்க, அவ ரொம்ப க்ளோஸா இருக்கும், ரொம்ப க்ளோஸா இருந்தா ரொம்ப கெட்டியா இருக்கும், கொஞ்சம் க்ளோஸ் கம்மி அப்படின்னா அந்த இரும்பு கொஞ்சம் அப்படி இருக்கும், சரிங்களா? பாருங்களா, அதுதான் அந்த ஒரு ஒரு உலோகங்களுக்கும் உள்ள சீக்ரெட், அந்த மாலிக்யூலர் போர்ஸுங்க போது அது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த இந்த எலிமெண்ட்ஸ் இந்த மூலக்கூறுகளுக்குள்ள இருக்கிற அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கு பாருங்க, இது வந்து எப்போ கம்மி ஆகுதுன்னா, அதிகமா அந்த மெஷின் வேலை செஞ்சுட்டே 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 இருந்தா அந்த ஹீட்டு அது இது எல்லாம் வரும் பொழுது இந்த மெஷினுக்குள்ள இருக்கிற அந்த மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ரெண்டு அந்த ஈர்ப்பு விசைகள் கம்மியாகிட்டு கம்மியாயிட்டு கம்மியாயிட்டு கம்மியாயிட்டே வந்து ஒரு பாயிண்ட்ல எந்த பிரச்சனையுமே இல்லாத மெஷினு வெடிச்சிரும், அதாவது பிளவு விட்டுடும், ஏதாவது ஒண்ணு ஆயிடும் அப்படி சொல்றாங்க யாருன்னா என்ஜினியர்ஸ். அப்படி சொல்லும் போது அங்க பிரதர் அசிஸ்ட் நினைச்சு பாருங்க, இந்த ஆறு நாளுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அது தேவன் நமக்கு நியாய பிரமாணத்துல தான் கொடுத்துருந்தாரு, ஆனால் இன்னைக்கும் அதை நம்ம கடைபிடிச்சா மாம்சமாக நமக்கும் நல்லது, மிருகஜீவன்களுக்கு நல்லது, ஈவன் எதற்கே நல்லது பார்க்கிறோம், மிஷின்ஸ்க்கே அங்க வந்துட்டு நல்லது. அப்ப கண்டிப்பா அதை நம்ம அதை நம்ம அனுசரிக்கலாம். அது ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, இது ரெண்டு நாளா இருந்தாலும் கூட சரி, ரொம்ப நமக்கு அங்க சந்தோஷம். இது வந்துட்டு இது இப்படி இருந்தா தான் நல்லதுன்னு கூட நம்ம சொல்றாரு. ஆறு நாளுக்கு ஒரு நாள் லீவ் இருக்கிறது தான் கூட ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல கூட ஒரு மாற்றம் செஞ்சு பார்த்துருக்காங்க, எங்கேன்னா பிரான்ஸ் தேசத்துல அவங்க வந்துட்டு சில புரட்சியெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஏழு நாளைக்கு ஒரு நாள் லீவ் விடணும், நாம பத்து நாளைக்கு ஒரு நாள் லீவ் விடலாம் அப்படின்னு மாத்துறாங்க. புரியுதுங்களா? தேவன் என்ன சொல்றாரு, ஏழு நாள்ல ஒரு நாள் ஓய்வு நாள் சொல்றாரு. இவங்க என்ன பண்ணாங்க, இல்ல நம்ம கொஞ்சம் மாத்தி பார்ப்போம், பத்து நாளைக்கு ஒரு நாள் வைப்போம், ஏன் இப்படித்தான் வைக்கணுமா அப்படி வச்சு பார்த்தாங்களாமா, அது என்ன ஆகல, அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அப்படி வைக்கும்போது தான் அவங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க பிரான்ஸ் நாட்டுக்காரங்க, என்னன்னா இந்த ஏழுங்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு வளமை அங்க இயங்கிக் கொண்டிருக்கிறத அவங்களால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு. அதை அவங்க எப்படி புரிஞ்சு கொண்டாங்க, அதை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்தினாங்கன்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட ஓரளவுக்கு உண்மையை தான் சொல்றாங்க. என்னன்னா இப்ப காய்ச்சல் வந்துச்சுன்னு வைங்களேன், பிரான்ஸ் தான் நாட்டுக்காரங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க, காய்ச்சலுக்கு ஃபீவர், காய்ச்சல் வந்துச்சுன்னா இன்னைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அது எப்ப குணமாயிடும், ஏழாவது நாள்ல குணமாயிடும் அவங்களுடைய நம்பிக்கை. சரி ஆகல, என்ன ஆகும், எட்டாவது நாள் குணமாகாது, ஒன்பதாவது நாள் குணமாகாது, பதினாலாவது நாள் தேதி குணமாயிடும், ரெண்டாவது ஏழுல குணமாகும், ஆகல என்ன ஆகும், அப்பயும் குணம் பதினஞ்சுல ஆகாது, பதினாறுல ஆகாது, எப்ப ஆகும், இருபத்தி ஒண்ணுல ஆகணும், இருபத்தி ஒண்ணுல ஆகல என்ன பண்றது, அட்லீஸ்ட் இருபத்தி எட்டுல ஆகணும், ஆகலைன்னா இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி அஞ்சுக்குள்ள டெத் மரணம், ஒரு காய்ச்சல். ஏன்னா அந்த சைக்கிள் உண்மையிலேயே ஒர்க் ஆகும், வேலை செய்யுது எங்கன்னா மனுஷனுடைய சரீரத்துல. அப்போ இது வந்து தேவன் ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த ஏழு நாள்ல ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஓய்வு நாளா இருக்கணும்னு அவர் வைத்ததனுடைய முக்கியத்துவம் நமக்கு அங்க தெரியுது. ஆனா அது நியாய பிரமாணத்துல கொடுத்தார், யூதர்கள் அதன்படி நடக்க வேண்டியதா இருந்துச்சு, ஆனா அது யூத யுகத்துல மாத்திரம் தான். கிருபையின் யுகம் வரும்பொழுது புது சிருஷ்டிகளுக்கு எந்த நிபந்தனையும் இல்ல, எந்த கட்டளையும் இல்லை, அவர்கள் சுயாதீனர்கள், அவர்கள் இஷ்டப்படி அங்க நடக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா அவங்களுடைய சுயாதீனத்தை மற்றவங்களுடைய இடர்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பயன்படுத்தாம இருந்தா போதும். ஆனா இன்னைக்கு உலக ஜனங்கள் அதன்படித்தான் ஏழாவது நாள் ஆறாவது நாள் பயன்படுத்துறாங்க, பயன்படுத்திட்டு போட்டோம். அது கூட நமக்கு எப்படித்தான் இருக்கு, ஒரு நன்மையாகவே தான் இருக்குது. ஒரு மூணு நாள் தேவனுக்காக நாம ஒப்பு கொடுக்கலாம், அதே சமயத்துல நம்மளுடைய சரீரத்தை புதுப்பிச்சு கொள்ளலாம். இது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகவே தான் அங்க இருக்குது. அப்படி சொல்லும் போது கூட இந்த ஓய்வு நாள் குறிச்சு புது சிருஷ்டிகள் வினோதமா சில விஷயங்களை கவனிக்கணும். என்னன்னா இன்னைக்கு உலக ஜனங்கள் இந்த ஓய்வு நாள் எப்படி எப்படியோ கடைபிடிக்கிறாங்க இல்லைங்களா. ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விளையாடுறதுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மியூசிக் பிளே பண்ணி சந்தோஷமா இருக்கிறதுக்கோ, சினிமாவுக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, அது அப்படி அவங்க செலவு பண்ணுவாங்க. அப்படி நாம செலவு பண்ணக்கூடாது. அதே சமயத்துல சில கிறிஸ்தவர்கள் ரொம்ப உச்சத்துக்கு போவாங்க. என்னன்னா அது சொல்றார், அது என்னன்னா பியூரிட்டானிக்கல் சபாத் அப்படின்னு ஒரு பழக்கம் மேற்கத்திய நாடுகள்ல இருக்குது. பியூரிட்டானிக்கல் சபார் அப்படின்னா ஓய்வு நாள் தான், அந்த ஓய்வு நாள்ல ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா அவரு சொல்றாரு, அக்கார்டிங் டு விச் லா எ ஸ்மைல் ஆன் திஸ் டே வுட் பி எ சின். அந்த சட்டத்திட்டத்தின் படி அந்த ஓய்வு நாள்ல சிரிச்சா பாவம், குழந்தைய தூக்குனா பாவம், குழந்தைக்கு முத்தம் கொடுத்தா பாவம், ரொம்ப உச்ச கட்டம். இது ஓய்வு நாள், எப்படி பரிசுத்தமான ஓய்வு நாள், அதனால சிரிக்க கூடாது, குழந்தை தூக்க கூடாது, முத்தம் கொஞ்சம் கூடாது, எதுவுமே ஒரு ஓவர், புரியுதுங்களா. அப்ப இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒரு புது சிஸ்தி தவிர்க்கணும் ஓய்வு நாள்ல, சண்டேஸ்ல எனக்கு பொறுத்த வரைக்கும், புரியுதுங்களா. எப்படின்னா உலகத்தின் படி போயிடக்கூடாது, அதே சமயத்துல கற்பனைக்கும் இதை மிஞ்சி போயிட்டு இல்லைங்களா, பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் குழந்தைய எறும்பு கடிச்சிட்டு இருக்கோம், நான் ஓய்வு நாள் பரிசுத்தமா இருக்கிறேன்ட்டு நிலத்துலாம் இருக்க முடியாது சரிங்களா. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடாது, இந்த எக்ஸ்ட்ரீமும் போக கூடாது, ஒரு புது சிஸ்டம். அப்ப புது சிஸ்டம் எப்படி இன்னைக்கு நாம் இந்த ஓய்வு நாட்களை பயன்படுத்துறது சொல்ல போது தெரியும். நம்முடைய நேரம் எல்லாம் தேவனுக்காக ஒப்பு கொடுத்திருக்கோம், தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்காகவே இதை கூட நம்ம அங்க பயன்படுத்துவது நமக்கு ரொம்ப முக்கியமா பிரயோஜனமா அங்க இருக்கும். அப்ப இந்த காரியங்கள் வரைக்கும் நாம் இன்னைக்கு பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பார்ப்போம்னா இஸ்ரேல் சபா டிபிக்கல். கண்டிப்பா தேவன் இஸ்ரேலுக்கு அந்த ஒரு ஓய்வு நாள் கொடுத்திருந்தார், ஆனா அது ஒரு நிழலான ஒரு ஓய்வு நாள். அதனுடைய பொருள் என்ன அடுத்த வாரம் பார்ப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.